நலம் காப்போம் சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனியதெங்களே, இன்றைய நலம் காப்போம் நிகழ்ச்சியில் மனநலம் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் மனநல ஆலோசகர் திருமதி சி ஆர் ஷெலின் அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து ஒரு மனிதனை ஆழ்நிலைப்படுத்தி அவர்களின் முற்பிறவிகளை அறிதல் பற்றிய கேள்வியோடு நாம் நிறைவு செய்தோம். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியினை இப்பொழுதும் நாம் கேட்கலாம்.
இப்போ உங்களுடைய புத்தகங்கள்லாம் நாங்கள் படிக்கிறோம். அந்த புத்தகத்தில் படிக்கும் பொழுது ஆழ்நிலைக்கு கொண்டு போறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க அதில் பதிவு பண்ணி வச்சிருந்தீங்க. ஒரு மனிதனை உறங்க வைத்து அவனுடைய முற்பிறவையை நாங்கள் சோதிக்கின்ற ஒரு ஆழ்நிலை பகுதிக்கு நாங்கள் செல்கின்றோம் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பதிவு பண்ணிருக்கீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா வந்து முற்பிறவையெல்லாம் இருக்குது அப்படின்றீங்களா?
இல்ல, முற்பிறவின்னு அதுல வந்திருக்குமான்றது எனக்கு சந்தேகம்தான். முற்பிறவி அது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு வந்து ஒரு கொடுத்துருக்கலாம். பட் பிறவிகள் பத்தி வந்து பேசுறது எப்படின்னா, பொதுவா நாங்க வந்து கவுன்சிலிங்க்கு வர்றவங்க கிட்ட, அதாவது நம்பிக்கை பர்சனலா இருக்கா இல்லையான்றது வேற, பட் வந்து அதுதான் பிரச்சனைன்னு வர்றவங்க கிட்ட நாங்க அதை என்கரேஜ் பண்றது கிடையாது. ஏன்னா வந்து இப்ப அகைன் இதெல்லாம் வந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற மாதிரி தான், முற்பிறவி இருக்கா இல்லையா அப்படின்றது. இது முழுக்க முழுக்க உணர்வு சார்ந்த விஷயங்கள். பட் சில பேஷண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி பிறவி சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கிறாங்க கவுன்சிலிங்க்கு. அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் வந்து நம்புற மாதிரியும் இருக்காது, நாங்களே நம்பாத மாதிரியும் இருக்காது, பட் இது நம்பக்கூடியதாகவும் இருக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து சில லாஜிக்கலான சில விஷயங்கள் சொல்லுவாங்க. முற்பிறவியில அவங்க யார தன்னை நினைச்சுக்கிறாங்களோ அந்த போட்டோஸ் முதற்கொண்டு எடுத்துட்டு வருவாங்க. இவங்களோட ரிசம்பிளன்ஸ்ல இருந்து எல்லாம் வந்து இருந்திருக்கு, அதாவது இவங்களோட சாயல் எல்லாம் கூட இருந்திருக்கு. சோ அது வந்து இன்னும் ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கே தவிர, அதை வந்து முழுக்க முழுக்க நாங்க பட் அப்படி நம்பி இதுதான் பிரச்சனைன்னு வர்றவங்களுக்கு நாங்க எடுத்தோனே அதெல்லாம் இல்லன்ற மாதிரி தான் வந்து சொல்லிடுவோம். ஏன்னா முற்பிறவி இருந்தாலும் இல்லைனாலும் இந்த பிறவியில வந்து நீங்க உங்களுடைய நார்மல் லைஃப பாதிக்காத வரைக்கும் அந்த எண்ணம் சரி. இப்ப இருக்கிற நார்மல், நான் போன பிறவியில ராஜாவா இருந்தேன், இந்த பிறவியில நான் வேலையே செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு இந்த பிறவியில இருக்க குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படலாம். சோ அதனால அது எல்லாம் வந்து நாங்க என்கரேஜ் பண்றது கிடையாது. பட் இந்த ஆழ்நிலை அப்படின்றது என்ன அப்படின்னா, நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க ஆழ்நிலை என்ன. இப்ப இன்ஃபேக்ட் வந்து ஹிப்னாட்டிசம் பண்றது, மெஸ்மரைசிங், இதெல்லாம் வந்து இந்த வார்த்தைகளே வந்து பயன்படுத்துறது இல்லை நாங்க. ஏன்னா இதை வந்து ஒரு அப்நார்மலான ஒரு செயலாகவோ இல்ல ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயமாவோ நினைச்சுக்கிறாங்க. பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னன்னா, சிம்பிளா இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, இல்ல நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னா, நம்ம மேல் மனநிலையில இருந்து பேசுறப்ப 20% விஷயங்கள் மட்டும்தான் நம்ம மனசுல உள்வாங்குறோம். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன், பட் பேசுறப்ப எனக்கு வந்து போறப்ப எந்த ரூட்ல போறது, இங்க போனா டிராபிக் இருக்குமா, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் சேருமா, இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து ஏற்படலாம். பட் நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுவும் என் மனசுல பதியும். டக்குன்னு வந்து நீங்க நான் இப்ப என்ன பேசுனேன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்னால அது சொல்ல முடியும், அது பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் 20% தான் நமது கவனம் வந்து நார்மலான மனநிலையில ஒருத்தர் பேசுவதிலேயோ இல்ல அந்த சூழ்நிலையிலேயோ இருக்கு. அதற்கு மேற்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம மனசுல வந்து பதியறது கிடையாது. ஆனா இந்த ஆழ்மன நிலை அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. நம்மளது மனசினுடைய வேகத்தை வந்து குறைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு மேல் மனநிலையில மட்டும் இல்லாம நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அதற்கும் கீழே இருக்கிற சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து பதியுது. அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து பதியும் பொழுது என்னன்னா, உங்களுக்கு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் அந்த மைண்ட்ல இருக்காது. இந்த மனநிலை வந்து எல்லாரும் ரொம்ப ஈஸியா வரவழைச்சுக்கலாம். அது வந்து ஒரு அரைமயக்க நிலை தான், வேற ஒன்றும் கிடையாது. சோ நம்ம கண்களை மூடிட்டு நம்ம வந்து ஒன்னுல இருந்து ஒரு 100 வரைக்கும் நீங்க வந்து கவுண்ட் பண்ணிட்டே இருக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு வந்து இந்த ஏசி சவுண்டோ ஃபேன் சவுண்டோ எதுவுமே கேட்காது. அப்ப வந்து ஒரு அமைதியான நிலை இருக்கும், உங்களுக்கு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது. அப்ப வந்து நீங்க நல்ல விஷயங்களை உங்க மனசுக்கு சொல்றீங்கன்னு வச்சுங்க, நான் ரொம்ப திறமையானவன், நான் வந்து ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவன், இதெல்லாம் நம்ம வந்து சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அது மனசுல வந்து பதியுது. இப்படி பதியறது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் தான் மீட்டிங் வரவங்ககிட்ட சொல்லுவேன், ஆழ்மனம் அள்ளித்தரும் பணம்னா நீங்க இந்த 3 மணி நேரம் மீட்டிங் வர்றீங்க போறப்போ உங்க கை நிறைய பணம் கிடைக்கும்னு நீங்க நினைச்சுக்காதீங்க, அது வந்து தவறு. மனம் உங்களுக்கு பணத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு டைப்ரைட்டிங் மிஷினை ஒருத்தர் குடுக்கறாரு, உங்ககிட்ட கொடுத்து இந்தப்பா இந்த டைப்ரைட்டிங் மிஷினை வச்சு நீ பொழைச்சுக்கோ அப்படின்னா, அந்த டைப்ரைட்டிங் மிஷின் தான் உனக்கு சோறு போட போகுது அப்படின்னா, அந்த டைப்ரைட்டிங் மிஷின் உங்களுக்கு சாதத்தை எடுத்து போடாது, குழம்பு எடுத்து ஊத்தாது. அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த மிஷினை வச்சு நீ பொழைச்சுக்கோ, உனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு இந்த மிஷினை பயன்படுத்தி நீ பிழைத்துக்கொள்ங்கிறது அதோட வரி. சோ அந்த மாதிரி மனசு வந்து ஆழ்மனத்துல நம்ம வந்து பணம் தொடர்பான கட்டளைகளையோ இல்ல வெற்றி தொடர்பான கட்டளைகளோ கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, தூங்கிட்டு இருக்கிற நமக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அந்த வேலையை வந்து நம்ம செய்யக்கூடிய திறனையும் அந்த வேலையை வந்து இன்னும் பெர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ஒரு சக்தியும் கொடுக்கும். இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. நீங்க பெரிய பெரிய வெற்றியாளர்களின் கதைகள் எல்லாம் நம்ம வந்து படிச்சு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, எப்பயோ ஏற்பட்ட ஒரு ஒரு ஐடியா தான் எங்களுக்கு வந்து வெற்றியை கொடுத்தது அப்படின்னு. நீங்க யாரு வேணா அம்பானி கதையை படிச்சு பாருங்க, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி, யாருடைய சரித்திரத்தை நம்ம படிச்சு பார்த்தாலும், ஒரு சரியான சூழ்நிலையில சரியான ஐடியா அவங்க மனசுல தோன்றி அதை அவங்க செயல்படுத்துறதுனாலதான் அந்த வெற்றி கிடைச்சிருக்கு. அந்த ஐடியா தோன்றினதை நமக்கும் அந்த ஐடியாலாம் தோணுது, பட் நம்ம உதாசீனப்படுத்திடுறோம். ஏன்னா நம்ம மனசுல 1008 பிரச்சனைகள், 1008 குழப்பங்கள் இருக்கிறதுனால எது நல்ல எண்ணம் எது கெட்ட எண்ணம்ங்கிறது கூட தெரியல. சில பேர் வந்து கரெக்டா தவறான முடிவுகளை ரொம்ப சரியா எடுப்பாங்க. தப்பான டெசிஷனை வந்து மனசு சொல்லும், அதுவும் சொல்லும், கரெக்டான டெசிஷனும் சொல்லும். பட் எது சரி எது தவறுன்றதை வந்து நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்காம கரெக்டா ராங் ராங் டெசிஷன்ஸா எடுத்துட்டு போவாங்க. பட் அந்த உங்களுக்கே வந்து இருக்கிற அந்த சூட்சும உணர்வுகளை நமக்கு ஷார்ப்பாச்சு அப்படின்னா, ஆழ்மன நிலையில நம்ம கொஞ்சம் சிந்திக்கும் பொழுது வெளிப்புற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம சிந்திக்கிறப்ப, இது கரெக்டான ஐடியா, இந்த ஐடியாவை வந்து இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா நம்மளால வெற்றி பெற முடியும், இதை வந்து மனசு சொல்றபடியே வந்து கரெக்டா கேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, டெபினெட்டா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைச்சிட்டு அதை பண்ணுன்றது அதுக்கு வந்து ஒரு சிமிலரான வேர்டு தான். நான் பணத்தை கொண்டுதான் ஒருத்தர் வெற்றியாளனா இல்லையான்றதை நம்ம இப்ப நம்ம சொசைட்டியில அளவிடுறோம். சோ அதனால நிறைய பேருடைய இதுல படிச்சாலும் இவங்க வேற வேற வார்த்தைகள்ல மேபி சொல்லிருப்பாங்களே ஒழிய அது ஆழமா அதுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்க காரணம் இதுதான். அதனால மனசு சொல்றதை வந்து நம்ம கவனிச்சிங்கன்னா, உங்களது மனம்தான் உங்களது மிகப்பெரிய குரு. நீங்க என்ன பண்ணணும், எப்படி போகணும், அடுத்து நீங்க என்ன ஸ்டெப் எடுக்கணும், இதெல்லாமே வந்து நீங்க அது சொல்றபடி கேட்டீங்கன்னா டெஃபினட்டா வந்து உங்களுக்கு சரியா நடக்கும்.
நீங்க ஒரு கருத்தை பதிவு பண்ணும்பொழுது ஒரே நேரத்துல பல விஷயங்களை நாம் கவனத்தில் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், இருந்தாலும் ஒரு விஷயத்துல நம்ம கவனமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா ஒரு மனிதன் ஒரே நேரத்துல எத்தனை விஷயங்களை வந்து கவனத்தில் கொள்ள முடியும்?
இல்ல, அது வந்து நபருக்கு நபர் மாறுபடக்கூடிய விஷயம். இப்ப வந்து இப்ப அதுலயும் குறிப்பா ஆண்களை விட பெண்கள் வந்து ஒரே சமயத்துல பல வேலைகள் வந்து செய்ய முடியும். இது வந்து இன்ஃபேக்ட் இந்த கருத்தை புரிஞ்சுட்டாங்கன்னா நிறைய குடும்பங்கள்ல வந்து பிரச்சனையே வராது. ஏன்னா ஆண்களுடைய மனநிலை வந்து நிறைய பெண்களுக்கு புரியறது இல்ல, அது மாதிரி பெண்களுடைய மனநிலை வந்து ஆண்களுக்கு புரியறது இல்ல. இப்ப சில ஒரு லைவ் ப்ரோக்ராம் ஒரு டிவியில பண்ண போறதுங்க சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் பேசவே மாட்டேன்றாரு, நான் என்ன பேசினாலும் அவர் வந்து ஜஸ்ட் கேட்டுட்டு தான் இருக்காரு, வெளிய பேசவே மாட்டேங்கிறாரு, ரொம்ப ரிசர்வ்டா இருக்காரு அப்படின்றது. இப்ப பொதுவாவே வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய மூளையின் அமைப்பே அவங்க வந்து பேசக்கூடியவர்களா இருக்கிற மாதிரி தான் அவங்களோட பிரெயின் அமைப்பே இருக்கு. பட் ஆண்களுக்கு வந்து அப்படி கிடையாது. ஆண்கள் வந்து பேசுறாங்கன்னா தான் அவங்க வந்து ஏதோ கொஞ்சம் அப்நார்மல், ரொம்ப பேசுனாங்கன்னா கொஞ்சம் அவங்கதான் வித்தியாசமா இருக்காங்கன்னு அர்த்தமே தவிர, ஆண்களுடைய மூளை வந்து பேசக்கூடிய வகையில இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்களால வந்து ஒரு சமயத்துல ஒரு வேலையில தான் முழு கவனத்தையும் செலுத்த முடியும். இப்ப நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர்ல ஏதோ நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராமிங் பண்றீங்கன்னா, அப்ப வேற யார் பேசினாலும் உங்க மனைவியே பேசினாலும் உங்களால வந்து கவனம் செலுத்த முடியாது. அவங்களுக்கு வந்து நீங்க வந்து அவங்களை உதாசீனப்படுத்துற மாதிரி கூட ஒரு எண்ணம் தோன்றலாம். பட் இது வந்து ஆண்களுடைய அமைப்பே வந்து அந்த மாதிரிதான். பட் பெண்கள் வந்து அப்படி கிடையாது. பெண்களால வந்து சமையலும் செஞ்சுட்டு டிவியும் டிவி சீரியலும் பார்த்துட்டு குழந்தையையும் கவனிச்சுட்டு ஒரு 10-15 வேலைகளை ஒரே சமயத்துல செய்யக்கூடிய ஒரு நேச்சுரலாவே அவங்களுக்கு வந்து அந்த எபிலிட்டி வந்து இருக்கு. பட் நீங்க கேட்ட இந்த கேள்வி வந்து, சில பேர் வந்து அஷ்டாவதானிலாம் சொல்லுவாங்க, ஒரே சமயத்துல 8 விதமான வேலைகளை வந்து செய்யறாங்க அப்படின்றது. சோ அது அதிகபட்சம் எவ்வளவோ அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரியல. பட் வந்து அது நபருக்கு நபர் மாறுபடும். ஒரே சமயத்துல அவங்க எத்தனை விஷயங்கள்ல கவனம் செலுத்துறாங்கன்றது. பட் பேசிக்கலா பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அந்த திறமை ஜாஸ்தி. ஒரே சமயத்துல பல விஷயங்களை வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து இயற்கையாவே அவங்களுடைய உடல் அமைப்புல இருக்கு.
இப்போ வெளியிலிருந்து பார்க்கின்ற அல்லது கேட்கின்ற அல்லது நுகர்கின்ற இந்த மூன்று விஷயங்களின் வழியாக நம் உடலில் சென்று அது வந்து ஒரு வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்தி நமக்கு பல வகையான மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இப்ப இதெல்லாம் வந்து எந்தெந்த வகையில வந்து அதாவது சென்சார் பண்ணலாம்னா எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம்? இப்ப சமீபத்தில் ஒரு செய்தி, தன்னுடைய மகள் இறந்து விட்டாள் அப்படிங்கிற செய்தியை கேட்ட அடுத்த செகண்டே, அடுத்த நிமிடமே, அடுத்த நொடியே அவங்களுடைய தந்தை வந்து இறந்துடுறாரு. அப்போ வந்து அந்த செவிவழி கேட்கின்ற அந்த ஒரு விஷயம் மனதை தாக்கி அல்லது ஏதோ ஒரு இடத்தை தாக்கி இதயத்தையும் தாக்குது. அப்போ அதுக்கான விளக்கம் வந்து கொஞ்சம்
நிச்சயமா இது வந்து பொதுவாகவே வந்து ரொம்ப ஓவர் சென்சிட்டிவா இருக்கிறவங்க இந்த மாதிரி புற சூழ்நிலைகளால பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகம். இது ஒன்லி பை பிராக்டிஸ் தான் வந்து அவங்களால அவங்களோட ஏதாவது அவங்க மைண்டே இப்போ உங்க பில்டிங்கே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பூகம்பம் வந்தா கூட அந்த பில்டிங் வந்து பாதிக்கப்படுறது கிடையாது. பட் பில்டிங்கே வந்து உங்களுக்கு வீக்கா இருக்கு, பேஸ்மெண்டே வீக்கா இருக்கு அப்படின்றப்போ ஒரு பூகம்பம் வந்தா கூட உங்களுக்கு பூகம்பம் இல்ல ஒரு பெரிய புயல் காத்து வந்தா கூட அதை வந்து அடிச்சிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஸோ அந்த மாதிரி மனசு வந்து இவங்க வந்து ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சென்சிட்டிவான மைண்ட் இருக்கு யாருக்காவது இந்த மாதிரி ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா வந்து அவங்க கவுன்சிலிங் மூலமாகவோ இல்ல நிறைய பயிற்சிகள் மூலமாக அவங்களுடைய மனசை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். இப்ப என்கிட்ட வந்து ஒரு கேஸ் வந்தது, மரணத்தை பார்த்தாலே ஒரு பையனுக்கு பயம், மரணம்னா அந்த பணத்தை கூட பார்க்க தேவையில்லை, ரோட்ல பூ எங்கேயாவது தூவி இருந்தாங்கனாலே அதை பார்த்தா பயம், அதை மிதிச்சிட்டோம்னா பயம், எப்ப எங்கேயாவது ஒரு பத்தி ஸ்மெல் வந்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த பயம் அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு வர்றப்ப என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு மரணம்னா என்னன்றத வந்து அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்குவோம். இப்ப வந்து சொல்லுவாங்க இப்ப விஷம்தான் விஷத்தை முறிக்குன்ற மாதிரி முள்ளாலதான் முள்ளெடுக்குன்ற மாதிரி எந்த எண்ணம் அவங்களுக்கு வந்து அதிக சென்சிட்டிவ் பாதிப்பை வந்து ஏற்படுத்துதோ அதற்கு நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு இவங்களுக்கு அந்த மரணத்தை பற்றி எல்லாருமே ஒரு நாள் சாகத்தான் போறோம், நீ வந்து இது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து அவங்கள விஷுவலைஸ் பண்ணி பார்க்க சொல்றது, தானே இறந்து போன மாதிரி ஒரு கற்பனை செய்து பார்க்கிறப்ப என்ன ஆகும்னா மரணத்தை பற்றின பயம் வந்து அவங்களுக்கு டோட்டலா போயிடும். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான். சோ இந்த மரணம்ன்றது வேற என்ன ஏதாவது ஒரு காரணமா கூட இருக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு காரணம் அவங்களது மனசை இம்மிடியட்டா தாக்கக்கூடிய விஷயம். சோ இயல்பாகவே அவங்களுக்கு எந்த விஷயம் தாக்கக்கூடியதோ அதை வந்து ஒரு ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க அதை வந்து மனம் நம்ம அந்த விஷயம் வந்து மனசை பாதிக்காத அளவுக்கு இவங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண கத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி புற சூழ்நிலைகள் வந்து நிச்சயமா அவங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது.
இன்றைக்கு சாமி ஆடுதல் ஆவி வருது, என்ன நம்ம ஆழ்நிலை பற்றி முதல் பேசணும், அப்புறம் ஆத்மா கூட பேசுறது, சாமி ஆடுறது, பேய் பிடிச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து எப்படிங்க? அதெல்லாம்
இந்த கேள்விக்கான பதில அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் தெரிஞ்சுக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இனி இதங்களே நலம் காப்போம் நிகழ்ச்சியில் இதுவரை மனநலம் குறித்து மனநல ஆலோசகர் திருமதி சி ஆர் ஷெலின் அவர்களின் விளக்கங்களை நாம் அறிந்து கொண்டிருந்தோம். ஊடாக நமது இனிய இதயங்களின் கேள்விகளுக்கும் திருமதி சி ஆர் ஷெலின் அவர்கள் விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தார். இதன் தொடர்ச்சியினை மீண்டும் வரும் வாரத்தில் இதே நாளில் இதே நேரத்தில் கேட்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி அமைப்பும் ஒலிப்பதிவும் உங்கள் கனகராஜ்.
இனிய இதயங்களே நலம் காப்போம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.